இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையோர் இடைக்காடல் சமாதியேந்த நெருமை காக்க, சமாதியேந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வெறும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவத்தை பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று சத்குரு கிரியா பாபாஜியின் வொய்ஸ்அப் பாபாஜி போன புதன்கிழமை நாங்கள் படித்த பகுதியிலிருந்து அந்த குடும்பத்தினர் மீண்டும் தொடர்ச்சியாக, நேற்று அவர்களால் கேள்வி எழுப்ப முடியவில்லையாம், இன்று அனுப்பியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கும் மேலான வசனங்களை அந்த பகுதியிலிருந்து குறிப்பு தந்திருக்கின்றார்கள். அதை பற்றி விளக்கம் தரும்படி இந்த வீதத்தை கேட்கும் போது, அதை பார்க்கும் போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக அவர்கள் விளங்காத சிறு சிறு வசனங்களுக்கு விளக்கம் கேட்பார்கள், அதற்கு பதில் காண்போம். இருப்பினும் இந்த தடவை அவர்கள் சொன்ன விடயங்கள் ஒளிப்பதிவில் நான் அதை கோடு போட்டேன் புத்தகத்தில், இதை பற்றி அவர்களுக்கு விளக்கம் தேவைப்படுகின்றது என்று கிட்டத்தட்ட 50 வீதம் அவர்கள் கோடு போட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்ன? இது எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோள் என்று பாபாஜியின் 3 புத்தகங்களை கொன்ற பேருரைகளில் 2வது புத்தக பகுதியில் இறுதியாக கொடுக்கப்பட்ட விடயம் பாபாஜியினால். இதற்குரிய தலையங்கம் ரகசியம். பாபாஜியின் ரகசிய செய்தி இந்த அத்தியாயம் மூலமாக கொடுக்கப்படுகின்றது என்பது அந்த தலைப்பையும் அன்று சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்வியை மீண்டும், அவர் அந்த தந்த வசனங்களை மீண்டும் படித்து அதற்குரிய உட்பொருளை முடிந்தளவு எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி சத்குரு கிரியா பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன் பார்ப்போம். இன்றைய சத்சங்கத்தில் அவர்கள் கோடிட்டு அனுப்பிய 1வது விஷயம் துவங்குகின்றது. இது தலைப்பு மிக உயர்ந்த ரகசியம். அதில் அவர்கள் கேட்பது, ஓகே, இங்கிருந்துதான் தொடங்குகின்றார்கள். அதாவது பாபாஜி சொல்கின்றார், மிகப்பெரிய மதிப்பை எப்படி செய்ய போகிறோம் என்று கருத வேண்டாம், சுகம் துக்கம் வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் போன்றவை நிச்சயமாக தம் பங்கை செய்யும். கடவுளையும் குருவையும் மட்டுமே நோக்குங்கள், மற்றவை தானாகவே நிகழும். மேலே செல்ல செல்ல துக்கம் குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகும். முழுமையை நெருங்க நெருங்க பொறுமையும் எதையும் தாங்கும் சக்தியும் அதிகமாகும். இதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை இங்கு வைத்து பார்ப்போமாக இருந்தால் இதற்குரிய மேலதிக விளக்கம் விரைவாக புரிந்துவிடும். அதாவது எங்களுக்கு இரட்டை உண்டு, எங்களுடைய வாழ்க்கையே இரட்டை சம்பந்தமானது. அதைத்தான் பாபாஜி இங்கு துக்கம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் என்று கொடுக்கின்றார். இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விடயங்கள் என்பதை பாபாஜி கூறுகின்றார் எங்களுக்கு. ஆனால் இவற்றை கடக்க வேண்டுமென்றால் கடவுளையும் குருவையும் மட்டுமே நோக்கச் சொல்கின்றார், மற்றவை தானாகவே நிகழும் என்கின்றார். அது ஒரு அருமையான சூட்சுமமான சொல்லு. தானாகவே நிகழும் என்றால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்தது இறைப்பணி குருபணி நிற்றல், அவர்கள்தான் எல்லாம் செய்கின்றார்கள் என்று நாங்கள் அவர்களிடம் விடுவோமாக இருந்தால் இந்த இரட்டையெல்லாம் நீக்கம் பெறும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை பாபாஜி இங்கே சொல்கின்றார். அதை விட என்ன சொல்கின்றார், அந்த விதத்தில் நாங்கள் குருபணி இறைப்பணி நிற்போமாக இருந்தால் செல்ல செல்ல துக்கம் குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகும். அதாவது எங்களுடைய துன்பங்கள் நீங்கி இன்பமயமாகும். அந்த இன்பத்தையும் அது உலகியல் இன்பம் என்பது தெரிந்த விடயம். அந்த இன்பத்தின் அடுத்த நிலை முழுமையை நெருங்க நெருங்க பொறுமையும் எதையும் தாங்கும் சக்தியும் அதிகமாகும். அதாவது நாங்கள் இறைவனை நாடும் போது இறுதியாக அந்த ஆனந்தத்தை அடைவோம் மகிழ்ச்சியில் இருந்து என்பது இங்கு கொடுக்கப்படும் ஒரு ஒரு விளக்கமாக சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் கருதி கொள்ளலாம். அந்த அடிப்படை தெரிந்தபடியா அடுத்தது கேட்கின்றார் பாபாஜி, மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது? இது சைவ சித்தாந்தத்திலும் அடிப்படையாக கேள்விப்படும் கேட்கப்படும் ஒரு கேள்வி. அதற்கு சொல்கின்றார், மகிழ்ச்சி எங்கே? எனக்கு மகிழ்ச்சியை தருபவன் நானே, சத்குருவின் அருளை தவிர வேறு ஏதும் இல்லை. அதாவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது, உலக மகிழ்ச்சியை தருவது நான் என்றுதான் நாங்கள் அதிலிருந்து ஈடுபடுகின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின்படி. அதை மேலும் உள்நோக்கி பார்க்கும் போது இதை தருபவன், இந்த உலக மகிழ்ச்சியை கூட தருபவன் இறைவன். அதற்கு மேலான மகிழ்ச்சியாகிய ஆனந்தத்தையும் அவனே தருகின்றான் என்பதை உணரும் நிலை. மற்றவையெல்லாம் மனித சமுதாயத்தை ஏமாற்றும் மாயையின் வேலை என்கின்றார் பாபாஜி. அதுதான் அடுத்த உண்மை. அதாவது உலகியல் மகிழ்ச்சி, உலகத்தில் நாங்கள் புரளும் எல்லா விடயங்களும் மாயையில் தங்கியுள்ளது. இவையெல்லாம் மனித சமுதாயத்தை ஏமாற்றும் மாயையின் வேலைகள். நாம் பல செயல்களுக்கு உடைமைகளுக்கு உரியவர் என்பது மாயையின் செயல். காரிய காரணம் வேறுபாடு சிறப்பு எனது உனது போன்றவற்றின் மூலம் மாயை நம்மை முட்டாளாக்குகின்றது என்கின்றார் பாபாஜி. அதற்குரிய விளக்கம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் எங்களுக்கு இவ்வளவும் பொருத்தப்பட்டது மாயையில் இருந்து என்பது 36 தத்துவங்கள் மூலம் தெரிகின்றது. அதான் பாபாஜி 2 வசனத்தில் அதை கொடுத்து விட்டார். இங்கு அடுத்ததாக சொல்கின்றார் ராமகிருஷ்ணருடைய பரமஹம்சர் சொன்னதையும் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சொல்லும்படி, முதலில் கடவுளை அடைவோம், பின் உலகத்தில் நுழைவோம். செங்கல் ஓடுகள் ஆகியவற்றில் முத்திரை பதித்த பின்னரே அவை உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அந்த முத்திரை அடையாளங்கள் மறைவதே இல்லை. பக்தி கொள்ளும் முன் உலகில் கலந்தால் உலகின் ஆபத்துக்களாலும் துயரங்களாலும் பாதிக்கப்படுவீர்கள். உலகியலில் சேரச் சேர பற்று அதிகமாகும். ஞானமுற்ற கடவுளை உணர்ந்த பிறகு உலகில் வாழ வேண்டும். அப்போது உலக தீமைகள் நம்மை பாதிக்காது. இது மிகவும் அருமையான சொல்லு. இது ஏதோ ஒரு பிறப்பில் நாங்கள் இந்த இடத்தை அடைவோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் இந்த உடலில் எங்களுக்கு இரண்டு பக்கத்திலும் வாழும் தகுதியை சத்குருக்கிரியா பாபாஜி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆன்மீகத்திலும் வாழ்ந்து கொண்டு உலகத்திலும் இருக்குமாறு. ஆகவே இந்த உடலில் இப்படியான ரெண்டு விடயங்களும் குரு அருளின் கீழே எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அபூர்வம். அதான் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து. ஏனென்றால் கூடுதலாக மக்கள் ஒரு இடத்தில் தான் நிற்பார்கள், இரட்டைக்கு செல்ல மாட்டார்கள், வாழ்க்கையில் இரட்டைக்கு செல்ல மாட்டார்கள். அப்படி சென்றால் அவர்களுக்கு எந்த நேரமும் துன்பமும் இன்பமும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நிலையில் அவர்கள் அதை கடப்பார்கள். ஆகவே நாங்கள் ஒரு அந்தலையில் இருந்து மற்ற அந்தலைக்கு செல்ல வேண்டுமென்றால் இடையில் இருந்தே ஆக வேண்டும். அந்த உடல் புறப்பை இப்போது கிரியா சாதகர்கள் எல்லோரும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த உடல் நிலையில் இருந்து கொண்டு இவற்றை கடக்கும் போது அங்கு என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் நாங்கள் அதை அறிகின்றோம். அதன் மூலம் இந்த இடரை நாங்கள் கடக்கின்றோம், நான் எனது என்பதை கடக்கின்றோம் என்பதை பாபாஜி இங்கு குறிப்பு கொடுக்கின்றார். ஏனென்றால் இது மாயையின் செயல்கள். அது மாத்திரமல்ல, உலகின் ஆபத்துக்களும் துயரங்களுக்குள்ளேயும் நாங்கள் அகப்படுகின்றோம். ஆகவே இரண்டு நிலைகளில் இருக்கின்றோம், உலகியலிலும் ஆன்மீகத்திலும். ஆனால் ஆன்மீக நிலையில் முற்றாக சத்குருவை நாங்கள் பிடிக்கும் போது இந்த உலக நிலை அற்றுப் போகின்றது. ஆனால் இந்த நிலையில் அவர் சொல்வது என்னவென்றால், இந்த செங்கல் ஓடுகளை பற்றி சொல்கின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது செங்கல் ஓடுகளை அவர்கள் செய்யும் போது முதல் ஸ்டாம்ப் என்று சொல்லுவோம், முத்திரையை செய்து அதற்கு பிறகுதான் அதை சூட்டில் போட்டு கல்லாக்குகின்றார்கள். அந்த முத்திரை கல்ல போட்டு அதை கல்லாக்கியவுடன் அந்த கல்லில் பதிந்த முத்திரைகளை அகற்ற முடியாது என்று அந்த உபமானம் மிகவும் அருமையாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இறைவழி குருவழி நின்று அதன் பின் உலகியலில் வாழ்ந்தால் அதில் வித்தியாசம் உண்டு என்பது இங்கு சொல்லப்பட்ட உண்மையான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு நேற்று அந்த மாணவி கேட்ட கேள்வி சொன்ன கருத்து பதிவு மிகவும் அருமையாக இருந்தது. அதாவது தான் தன்னுடைய வாழ்க்கையில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், படித்து முடித்து விட்டேன், இருப்பினும் இந்த அடிப்படை கருத்துக்கள் தெரிந்த பின் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த அடிப்படை கருத்து கிடைத்த பின் இந்த வாழ்க்கையில் தான் வாழ்வது தனக்கு மிகவும் திருப்தியாகவும் நன்றாகவும் அமைகின்றது என்பது அந்த உபமானம், இன்னொரு உபமானம் அந்த சாதக மாணவியிடம் இருந்து. ஆகவே அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் இரண்டு பக்கமும் இருக்கும் போது அந்த உண்மைகளை எங்களுடைய ஆன்மீகத்தில் பெற்று நாங்கள் வாழும் வாழ்க்கையில் அவற்றை அமுல்படுத்த வேண்டும் என்பது இங்கு உண்மை. அதை அமுல்படுத்தும் போதுதான் அதன் வெற்றி எங்களுக்கு புரியும். ஒரு நேரத்தில் நாங்கள் ஆன்மீகத்தையே கூடுதலாக நாடி செல்வோம். அதற்கு இந்த புறப்போ பல புறப்போ எடுக்கலாம். இருப்பினும் அந்த திசையில் கடவுளை நோக்கி செல்வோம். செல்லும் போது அது வெற்றி என்பது இங்கு பாபாஜியினால் கொடுக்கப்படுகின்றது. அடுத்தது அதற்கு அவர் இன்னொரு உதாரணமும் கொடுக்கின்றார். என்னுடைய தட்டிலும் மனைவி தட்டிலும் உள்ள உணவு வேறுதானே, நம்மில் பலர் நிறைய கேட்கின்றோம், ஒன்றையும் புரிந்து கொள்வதில்லை, எதையும் பின்பற்றுவதில்லை, எதனையும் உணர்வதில்லை, பின் மாயை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் நம்மை புரியாமல் பார்ப்பார்களே என்ற கவலையும் அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த சாதகர் கூட்டத்தில் இருக்கும் நாங்கள் எல்லோரும் இவற்றை அறிகின்றோம், கேட்கின்றோம். இதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது அடுத்த நிலை. இந்த விடயத்தை சைவ சித்தாந்தம் அருமையாக கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்று சொல்லி கொண்டு போகின்றது. அதனால் இந்த கருத்து ஞானியராகும் நிலையை எட்டிச் செல்கின்றது, அதை எட்டச் செய்கின்றது. இருப்பினும் அதன் பொருள் அறிந்து நாங்கள் கிடைப்பவற்றை உலகியல் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் கிடைப்பவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த சொல்லின் அர்த்தமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து அதை விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்தது அவர்கள் கேட்கின்றார்கள், ஞானம் பெறுதல் என்பது ஒன்று, திட நம்பிக்கை என்பது அடுத்து மேலானது, உறுதிப்படுத்துதல் இல்லாமல் எந்த உணர்வும் ஆனந்தம் தராது, குருவை நம்பாது போனால் அவர் தேவையில்லை, ஆனால் இறுதியில் உறுதிப்படுத்துதல் நிலையில் கட்டாயம் குரு தேவை, இதை எப்போதும் மறக்க கூடாது. இது பாபாஜியின் கூற்று. அதாவது நாங்கள் சில வேளை பல விடயத்தை செய்து கொண்டு போகின்றோம், இதை நாங்கள் தான் செய்கின்றோம், நாங்கள் தான் செய்கின்றோம் என்றுதான் கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் பின் குரு இருக்கின்றார் என்பதை நாங்கள் நினைப்பதில்லை. இருப்பினும் அது தவறில்லை. ஆனால் இந்த அடிப்படை கருத்துக்கள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கிடைத்த பின் இவையெல்லாம் எவ்வாறு தோன்றுகின்றது, எங்களுடைய கருவியலின் இயக்கம் என்ன, இதை செயல்படுத்துபவன் யார், அதற்கிடையில் எங்களுக்கு இடைவெளியில் உதவி செய்பவர் யார், அது சத்குரு, இவற்றையெல்லாம் அறியும் போது நாங்கள் எல்லாமே குருவருள் திருவருள் என்பதை உணர வேண்டும் என்பதை பாபாஜி இங்கு கூறுகின்றார். அதாவது நான் தான் செய்கின்றேன், நான் இவற்றை அறிந்து விட்டேன், எனக்கு இது புரிந்து விட்டது, எனக்கு இந்த ஆன்மீக விடயங்கள் முழுமையாக தெரிகின்றது என்று நினைத்தாலும் உறுதிப்படுத்துதல் என்பது ஆன்மீகத்தில் முக்கியம் என்பது பாபாஜி கொடுக்கின்றார். அந்த உறுதிப்படுத்துதல் சத்குருவால் தான் முடியுமே தவிர நாங்களாகிய ஆன்மாவால் முடியாது. ஏன்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, இந்த உயிர் என்பது இறை சொன்னால்தான் அதனால் இயங்க முடியும், தனித்துவமாக இயங்க முடியாது என்பது மூல விதி. அதுதான் அடிப்படை கருத்து. சைவ சித்தாந்தம் தெரிந்த பின்தான் இந்த விளக்கம் எங்களுக்கு புலப்படுகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார், உலகம் போலி உபதேசங்களிடம் இருந்து காக்கப்படும். பாபாஜி தம் பக்தர்களை இக்கட்டிலிருந்து எவ்வாறு காப்பாற்றுகின்றார் என்பது பலருக்கு தெரிவதில்லை. சிலர் புரிந்து கொள்கின்றார்கள், ஆனால் சுயநலத்தோடு நன்றி இல்லாமல் இருக்கின்றார்கள். சிலர் புரிந்து கொண்டு வாழ்த்தியும் பொறாமை கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள். பாபாஜியை பற்றி தவறாக விளக்குபவர்கள் குரு துரோகம் என்ற நிலையில் சேர்க்கப்படுவார்கள் என்பது இங்கு அடுத்த கருத்து. இது மிகவும் முக்கியம். எல்லாவற்றையும் குரு திருவருடன் உதவியுடன் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதன் மூலம் அதன் வழி நின்று செயல்பட வேண்டும். ஏனென்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாங்கள் விளங்காது, நான் செய்கின்றேன், நான் விளக்குகின்றேன், நான் செய்கின்றேன் என்றெல்லாம் எங்களை முன்வைத்து செய்வதால் ஒன்றுமே சரியாக முடியாது என்பது பாபாஜியினுடைய கருத்து. அது செய்யவும் முடியாது, அவர்களால் நின்று பிடிக்க முடியாது. ஆகவேதான் இந்த சத்சங்கங்களில் வருபவைகள் எல்லாம் பாபாஜியினால் எங்களுடைய ஆன்மாக்களுக்குள்ளால் எல்லா விடயங்களும் கேள்விகளும் பதில்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்ற உணர்வோடு இந்த சத்சங்கத்தில் எல்லோரும் இருக்க வேண்டும். என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். ஏனென்றால் என்னால் இயங்க முடியாது, யாராலும் இயங்க முடியாது என்று சைவ சித்தாந்த அடிப்படை சொல்கின்றது. ஆகவே எங்களுக்கு பின் குருவும் திருவும் இருந்து இவற்றை செய்கின்றார்கள், நாங்கள் கருவிகளாக இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் என்பது ஒரு ஆழ்ந்த செய்தி இங்கு. அடுத்ததாக சொல்கின்றார், கடவுளாக இருக்கும் கடவுள் நியாயம் மிக்கவர், ஏனெனில் குருவாக இருக்கும் கடவுள் கருணை மிக்கவர். அதாவது குருவாக இருக்கும் கடவுள் கருணை மிக்கவராக இருப்பார், கடவுளாக இருக்கும் கடவுள் நியாயம் மிக்கவராக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் கடவுள் சொரூப நிலையில் இருக்கின்றான், அவன் காலம் நியதியின்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றான். அது நியாயத்தின்படி கொடுக்கப்படுகின்றது. இந்த தத்துவங்கள் மூலம் நாங்கள் படித்திருக்கின்றோம், அதை நாங்கள் அனுபவித்தோ அல்லது அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோ அல்லது அந்த சாதனையில் நாங்கள் சென்றோ அதை அடையத்தான் வேண்டும் என்பது காலம் நியதி என்று இந்த தத்துவங்கள் மூலம் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவன் நியாயம் மிக்கவன். ஆனால் அந்த குரு நிலை ஏன் தேவை என்று பாபாஜி சொல்கின்றார். ஏனென்றால் குரு என்பவர் கருணை மிக்கவர். ஆகவே குரு வேறு இறைவன் வேறு என்று இங்கு பார்க்கக்கூடாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய நிலைகளுக்கேற்ற குருவை இறைவன் தான் கொடுத்து விட்டிருக்கின்றான். அந்த குருவும் இறைவனாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே பாபாஜி கருணை மிக்கவர், அவர் எங்களுடைய குரு, அவரிடமிருந்து இந்த கருணையை பெற்று விடுவோம், எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று கூட தப்பாக கணக்கு போட்டுவிடக்கூடாது. அந்த பாபாஜி என்ற சத்குருவை எங்களுக்கு கொடுத்தது அந்த பரம்பொருள். ஆகவே சத்குரு வடிவில் நாங்கள் பரம்பொருளையும் நோக்கி குருவர் திருவருளால் எங்களை முன்னேற்ற வேண்டும் என்பது இங்கு ஆழ்ந்த செய்தி. ஆகவே இருவரும் ஒன்று என்பதை நாங்கள் அதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் கருணமிக்க இடத்திலிருந்து எங்களை மேலே கொண்டு செல்கின்றார், மற்றவர் நியாயமான நிலையிலிருந்து இறுதியில் எங்களுக்கு பதி ஞானத்தை தருகின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே அந்த சொல்லுக்கு விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள், அதற்கு அப்படி நாங்கள் பொருள் காணலாம். அடுத்ததாக கேட்கின்றார்கள், அடுத்ததாக சொல்கின்றார்கள், கடவுள் அருளால் பக்தியின் தரத்திற்கு ஏற்ப அவனுக்கு ஆச்சரியம் மிக்க செய்தி உண்டாகின்றது. சில சமயம் மனத்தில் நம்பிக்கை குறைந்து போகலாம், ஆனாலும் மறைமுக பிரபஞ்சத்தில் பணி செய்யும் ஆற்றல் தன்னகத்தே பொதிந்திருக்கின்றது. அதாவது கடவுள் அருளால் பக்தியின் தரத்திற்கேற்ப அவனுக்கு ஆச்சரியம் மிக்க சக்தி உண்டாகின்றது. இது உண்மை. இதில் நாங்கள் இந்த வழியில் பயணிக்கும் போது இந்த வழியில் கடவுள் பரம்பொருள் குரு அவர்கள்தான் இவற்றை செய்கின்றார்கள் என்பதை உண்மையாக எடுத்து அதன் வழி நிற்கும் போது கணக்கு ஆச்சரியம் மிக்க செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் உண்டாகும். அதை நாங்கள் சிறிது சிறிதாவது சாதகர்கள் உணர்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றார், சில சமயம் மனத்தில் நம்பிக்கை குறைந்து போகலாம், ஆனாலும் மறைமுக பிரபஞ்சத்தில் பணி செய்யும் ஆற்றல் அவனகத்தே பொதிந்திருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது நாங்கள் இவற்றை விட்டு விலத்தி விடலாமா, அல்லது இந்த துன்பத்தில் இருக்கும் போது இவற்றை செய்தும் இந்த துன்பம் வருகின்றதே என்ற சிந்தனைகள் எல்லாம் வந்து போகும். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் இதை உண்மையாக நம்பி இந்த விஷயத்தில் இறங்கி இருக்கின்றோமோ அந்த உண்மையை நாங்கள் நீடிப்போமாக இருந்தால் மறைமுக சக்தியாகிய பிரபஞ்சத்தில் இருந்து எங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கும் என்பது பாபாஜியின் ஒரு உறுதிமொழியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மை. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உடலில் வெளியும் உண்டு உள்ளும் உண்டு. உள்தான் குருவும் திருவும் அமைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் நாங்கள் பொறுப்பை விட்டு எங்களுடைய விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகும் போது இதனை நாங்கள் கூடுதலாக உணரலாம். அதான் மறைந்திருக்கும் பிரபஞ்ச சக்தி, அதாவது எங்களுடைய உடலுக்குள் ஆன்மாவுடன் சேர்ந்திருக்கும் பிரபஞ்ச சக்தியை நாங்கள் இங்கு அப்படி பாபாஜி குறிப்பு கொடுக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அடுத்தது சொல்கின்றார், அவனது ஒளி விளக்கு சில பெருளாங் தூரத்திற்கு ஒளி வீசும். அவன் என்று சொல்வது ஆன்மா, அறிவியல் மனிதனுக்கு. அறிவியல் மனிதனின் ஒளி விளக்கு சில பெருளாங் தூரத்திற்கு ஒளி வீசும். அவன் இதுவரை எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கின்றான் என்பதை அவன் அறிவான். ஆனால் போய்சேரும் இடம் பற்றி அவனுக்கு தெரியாது. உலகை எங்கே அழைத்து செல்வான் என்று அவனால் சொல்ல முடியாது. தெரியாத ஒன்றை அவன் பரிசோதனை செய்கின்றான். அதாவது இந்த பந்தியில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அறிவு மூலம் வெளி உலகத்தில் வேலை செய்யும் அறிவியல் மனிதனை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த அறிவு மூலம், வெளி அறிவு மூலம், உலகியல் அறிவு மூலம் செயல்படும் மனிதனுக்கு அவனது ஒளி விளக்கு சில பெருளாங் தூரம் தான் போகும் என்கின்றார். பெருளாங் என்று இன்று சொல்வதன் பொருள் கேட்கின்றார். பெருளாங் என்பது ஒரு கணிதத்தில் இருக்கும் ஒரு அளவீடு, மைல்கள், அடி, அங்குலம், யார் என்றபடி பெருளாங் என்பதும் ஒரு அளவீட்டு குறியீடு. ஆகவே அவன் அளக்கக்கூடியது அந்தளவு சிறிய தூரத்தையே தவிர உலகியல் அறிவில் அதற்கு மேலால் அவனால் செல்ல முடியாது. அவன் இதுவரை வந்த தூரம், அவன் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கின்றான் என்பதை அவனால் உணரலாம். ஏனென்றால் அவனுக்கு சிறிய தூரத்தைத்தான் அவனால் நோக்க முடிகின்றது அவனுடைய அறிவியல் உலகியல் அறிவிலிருந்து. ஆனால் அதை விட நீண்ட தூரத்தை அவன் நோக்க வேண்டும் என்றால் இறையருள் திருவருள் தேவை என்பதை பாபாஜி சொல்கின்றார். ஆகவே அது தெரியாமல் இருக்கும் போது அவன் மாயை நிலையில் இருக்கின்றான். எங்கே போகின்றான், எவ்வளவு தூரம் போகின்றான், எவ்வளவு தூரம் போகப் போகின்றான் என்பதெல்லாம் அவனுக்கு வெளிச்சம் இல்லை என்று இங்கு கூறப்படுகின்றது. ஏனென்றால் உலகியல் அறிவு நிரந்தரமற்றது, ஞான அறிவு உண்மையானது. ஞான அறிவு மூலம்தான் இறுதி நிலை வரை செல்லலாம். அது சூட்சுமமாக இருக்கலாம், தூளமாக இருக்கலாம் என்பது இங்கு பொருள். அடுத்தது அறிவியலை பற்றித்தான் அதையே தருகின்றார் இங்கு அருமை ஜெய் பாபாஜி. அறிவியல் தூளமான பொருள் பற்றி பேசுகின்றது. ஆன்மீகம் சூட்சும மனத்தை பற்றி பேசுகின்றது. ஆனால் இரண்டையுமே கடவுள் அடக்கி ஆள்கின்றார். ஞானியருக்கு மட்டுமே அவர் அருள் புரிவார். எவ்வளவு அற்புதம்! அவர் என்ன சொல்கின்றார் என்று ஊகித்து சொல்லிக் கொண்டு போகும் நிலையில் அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்கின்றார் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. மிகவும் அருமையான செயல்கள் நடக்கும் இந்த சத்சங்கங்களில். ஆகவே அவர் இங்கு அதை விளங்கப்படுத்துகின்றார் அதே முறையில். அதாவது அறிவியல் எங்களை தூளத்தில் தான் ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமே தவிர சூட்சுமத்தில் அது இயங்க முடியாது என்பது இங்கு பொருள். ஆகவே அதை கூட சரி சூட்சுமத்தில் அது இயங்க முடியாது என்று சொன்னாலும் இந்த உலகியலையும் இந்த ஆன்மீகத்தையும் இரண்டையுமே நெறிப்படுத்துபவர் கடவுள். ஆகவே உலகியலில் நாங்கள் பெறுறோம், தூரம் போனாலும் அது நாங்கள் தான் செய்தோம் என்ற நினைப்பில் போய் அந்த ஆணவத்தில் மடங்கி விடுகின்றோம். ஆனால் உண்மையை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் அறிந்து கொண்டிருக்கும் போது உலகியலில் நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் சிறிய தூரம் அதையும் கடவுள்தான் செய்கின்றான் என்பதை உணரும் போது இரண்டையுமே கடவுள்தான் செய்கின்றான் என்ற நிலையை உணர்கின்றோம். அதுதான் அவனுடைய இயக்கம். அதை உணர்ந்த பின் இரண்டு பாதையிலும் நன்றாக நாங்கள் மேலே வரலாம் என்பது இங்கு உண்மை. ஏனென்றால் இரண்டு பாதைக்கும் கொமன் என்று சொல்லுவோம் பொதுவாக இருப்பவர்கள் பரம்பொருள் சத்குரு அவர்கள் என்பது இங்கு உண்மை காட்டப்படுகின்றது. அடுத்தது சொல்கின்றார், குரு தாயும் தந்தையுமாகி நாம் அவரிடத்தில் அன்பு காட்டினால் நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். பக்தியும் சரணாகதியும் முழுமையாக அமையுமாயின் எல்லாமே உரிய காலத்தில் சரி செய்யப்படும். மீண்டும் பாபாஜி தன்னுடைய தங்க விதியில் இறுதி நிலையை இங்கு ஊர்ஜிதம் செய்கின்றார். அதாவது தாயும் தந்தையுமாகி நாம் அவரிடத்தில் அன்பு காட்டினால், அன்பை கொண்டு வருகின்றார் முதலாவதாக. அவரிடம் அந்த அன்பை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கும் போது அந்த அன்பு அருளாகும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய தொண்டில் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது விதி. இப்படியே சென்று கொண்டிருக்கும் போது பக்தியும் சரணாகதியும் முழுமையாக அமையுமானால் எல்லாமே உரிய காலத்தில் சரி செய்யப்படும் என்கின்றார் பாபாஜி. இதன் வழி நின்று கொண்டு போகும் போது பக்தியும் சரணாகதியையும் நோக்கி செல்கின்றோம். அவருடைய மூன்றாவது விதி, நாலாவது விதி அந்த வழியில் நிற்கும் போது எங்களுடைய வாழ்க்கையும் சாதனையும் நன்றாக அமைந்து உரிய இடத்தில் பாபாஜி அவர்கள் எங்களை நிறுத்துவார் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது பாபாஜியின் உபதேசம், மனத்தை கவனியுங்கள், செயல்முறைப்படி வாழுங்கள். ஓர் அறிஞன் என்பவன் பத்தில் ஒரு பகுதி நமக்கு வழிகாட்டி, பத்திலே ஒன்பது பங்கு உயர்வை உடையவன், இதில் காயம் ஏதும் இல்லை, சாதனை என்பது காலம் அறிவு உணர்ச்சி, அதாவது உணர்ச்சி என்று இங்கு சொல்வது மனம், காலம் அறிவு மனம் ஆகியவற்றை பொறுத்தது. ஒவ்வொன்றையும் பல சிறு பகுதிகளாக பிரித்து அறிவு என்னும் கத்தியால் அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். எல்லாவற்றையும் பயன்படுத்த கிரியா பாபாஜி செயல்முறை மீட்டுருவாக்கத்தை சொல்கின்றார். இங்கு நாங்கள் ஏன் கொடுத்து வைத்தவர்கள்? அவர் என்ன செய்ய சொல்கின்றார்? அறிவையும் மனத்தையும் கொண்டு வந்து இங்கு காட்டுகின்றார். மனம்தான் எப்பவும் கூடுதலாக எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும், அதான் எங்களுடைய ஆரம்ப நிலை. ஆனால் அந்த மனத்தை சரி செய்வதற்கு அறிவு என்ற கத்தியை பயன்படுத்த சொல்கின்றார். அந்த கத்தியால் இந்த மனதில் நடக்குவற்றை கூறாக்க சொல்கின்றார். அதாவது பிரித்து பிரித்து பார்த்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவேதான் இங்கு சைவ சித்தாந்தம் எங்கு வருகின்றது எங்களுக்கு என்றால், இந்த அறிவு என்பத கத்தி எங்களுக்கு தேவை எங்களுடைய மனதை வெல்வதற்கு. அந்த அறிவென்ற கத்தி என்றால் அறிவென்ற நிலை எங்களுக்கு தேவை. அந்த நிலையை எங்களுக்கு மிகவும் எளிதாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சொல்லி தந்திருக்கின்றன. ஆகவே அந்த அறிவை வைத்து எங்களுடைய மனம் எங்கு செல்கின்றது என்று பார்த்து அதை கூறு போட சொல்கின்றார், பிரித்து பிரித்து பார்க்க சொல்கின்றார். அதை பிரித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு அடிப்படை நிலை தெரிய வேண்டும். எங்களுடைய உடல் என்ன செய்கின்றது, கருவிகள் என்ன செய்கின்றன, நாங்கள் என்ன செய்கின்றோம், அதாவது ஆன்மா இறுதி நிலை, இவற்றையெல்லாம் நாங்கள் பிரித்து பிரித்து இந்த அறிவண்ட கத்தியால் வெட்டி வெட்டி என்கின்றார் பாபாஜி. அதை வெட்டி வெட்டி பார்க்கும் போது நாங்கள் இறுதி நிலையை உணரலாம் என்பது பாபாஜியின் அருமையான கருத்து. அதற்கு செயல்முறை பயிற்சி மீட்டிருவாக்கத்தை பாபாஜி கொடுக்கின்றார் என்று சொல்கிடப்படுகின்றது. என்னவென்றால், எங்களுக்கு தந்த செயல்முறை பயிற்சி அது மிகவும் சாதனை, அதற்கு உதவி செய்யும் என்று இறுதியில் முடிக்கின்றார். ஆகவேதான் கிரியா சாதகர்களுக்கு, செயல்முறை பயிற்சி செய்யும் சாதகர்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் என்பது ஒரு அருமையான விடயம். அந்த அறிவு எங்களுக்கு மிகவும் முக்கியம், அதுதான் எங்களுடைய கத்தி என்பதை பாபாஜி இங்கு சொல்கின்றார். எவ்வளவு அற்புதமான விடயம். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரியாவிட்டால் இது புரியாது. ஆகவே எங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு இருந்தால் நாங்கள் அதால் வெட்டலாம் என்பது மாத்திரம்தான் புரியுமே தவிர, இங்கு அறிவு என்று சொல்லப்படுவது எங்களுடைய தனு கரண புவன போகங்கள் வந்த விதம், எங்களிடம் நாங்கள் அதற்குள் இருக்கும் விதம் எல்லாம் தெரிந்தால்தான் அந்த கத்தி மிகவும் கூர்மையாக இருந்து இவற்றை எல்லாம் வெட்டி எங்களை நல்ல நிலையில் கொண்டு செல்லும் என்பதை ஒரு சிறு வாக்கியத்தில் கொடுக்கின்றார் பாபாஜி. அதை நாங்கள் உணர வேண்டும் என்றால் அதை சிந்திக்க வேண்டும். அது கிடைத்துவிட்டது, அதை சிந்தித்து செயலாக்க வேண்டும் என்பது இங்கு மிகவும் உறுதியான சொல்லு. அடுத்ததாக கேட்கின்றார்கள், இந்த உண்மையை அறிவுபூர்வமாகவும் தர்க்கத்தினாலும் திருப்திகரமாக அறிவது என்பது தொடக்க நிலை. வருகின்றது, சொல்லிக்கொண்டு போக வருகின்றது பின்னால். அதாவது இதை அறிவுமயமாக்கி நாங்கள் எப்பவும் இதை டிபேட் என்று சொல்வோம், தர்க்கப்படுத்துவோம். இது இப்படி பாபாஜி சொல்கின்றாரா, அல்லது இவ்வாறு சைவ சித்தாந்தம் சொல்கின்றதா, இது உண்மையா இல்லையா, பல தர்க்கங்கள் வரலாம். அது ஆரம்ப நிலை என்று சொல்கின்றார். எங்கு செல்வது, எதை நாடுவது, எவ்வாறு உழைப்பது, எப்படி பகுப்பது, எவ்வாறு இணைப்பது, எப்படி இது பற்றி சாரி எப்படி வெற்றி பெறுவது, எப்படி உண்மையை நன்கறிவது என்பவற்றை அறிதல் வேண்டும். ஆகவே இந்த அறிவு என்பது இங்கு சைவ சித்தாந்தம் என்று சொல்லி சொல்லாவிட்டாலும் அறிவென்ற சொல்லில் சைவ சித்தாந்தம் வந்து விழுந்தது பாபாஜியின் சொல்லு. இந்த அறிவு இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவும் என்று 6 விடயங்களை தந்திருக்கின்றார். அது வாழ்க்கையில் நடக்கும் விடயங்கள். அதை தொடர்ந்து, இருப்பினும் செல்லுதல், நாடுதல், உழைத்தல், பகுத்தல், இணைத்தல், வெற்றி பெறுதல் ஆகியவற்றை அறிய வேண்டும். அந்த அடிப்படை அறிவில் இருந்துதான் நாங்கள் இவற்றை எல்லாம் எப்படி செய்யலாம் அந்த கூறிய கத்தியால் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்கின்றார். முதலில் உண்மையில் நம்பிக்கை வேண்டும். அருமை, இதை உண்மை என்று காதளவில் கேட்டுவிடாது, அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது மிகவும் அற்புதமான செய்தி பாபாஜியிடம் இருந்து. அதைத்தான் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. இருப்பினும் கிரியா யோகா செய்தி, நீங்கள் பாபாஜியின் பாதையை முழுமையாக உண்மையாக அதில் நம்பிக்கை வைத்து இயங்கினால்தான் உங்களுக்கு அந்த பலன் விரைவாக கிடைக்கும் என்பது மிகவும் முக்கியம். இங்கு நம்பிக்கை இருந்தால் உண்மை கண் முன் தெரிய வேண்டும். அந்த நம்பிக்கையை எவ்வாறு அளவிடலாம் என்று இங்கு சொல்கின்றார். நம்பிக்கை வைத்தால் உண்மை கண் முன் தெரிய வேண்டும். இதை இரண்டாக நாங்கள் பொருள்படலாம் சைவ சித்தாந்த அடிப்படையில். ஒன்று புறக்கண், மற்றது அகக்கண். இங்கு ரெண்டும் சேர்த்து கண்ணாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கருவி கரணங்கள் மூலம் உங்களுக்கு அந்த உண்மையை உணரும் தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் எல்லாம் வெளியால் இருப்பதெல்லாம் மாயை. அதே நேரம் அகக்கண் மூலமும் அந்த உண்மையை நாங்கள் உணர வேண்டும் என்பது இங்கு செய்தி. அடுத்ததாக சொல்கின்றார், சூழ்நிலையில் ஏற்படும் போது முழு திறமை ஏற்படும். ஏற்படும் வரை தொடர்ந்து மேல் சொன்னவற்றை செய்ய வேண்டும். உண்மை என்பது விதையை போன்றது. அதை நம்பிக்கையோடு நம் தோட்டத்தில் நட வேண்டும். அது மரமாக வளர்ந்து பயன் தரும். அது ஏன் உண்மையாக இருக்க வேண்டும்? அந்த நிலையை நாங்கள் வைராக்கியம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் கூறிவிட்டு அதற்கு உபமானம் சொல்கின்றார். இந்த விடயத்தை நமது தோட்டத்தில், நமது தோட்டம் என்றால் என்ன? இரண்டு தோட்டம் தான் எங்களுக்கு உண்டு. ஒன்று வாழ்க்கை தோட்டம், மற்றது சாதனை தோட்டம். தோட்டம் என்றால் நிலம், தோட்டம். அந்த தோட்டத்தில் இந்த உண்மை விதையை புதைக்க சொல்கின்றார். வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற விதையை, சாதனையில் உண்மையாக மேலேற வேண்டும் என்ற விதையையும் நாங்கள் விதைக்கின்றோம். ரெண்டும் ஒரு விதையாகவே பாபாஜி சொல்கின்றார். அந்த விதையை நாங்கள் விளைக்கும் போது அது மரமாக வளரும் என்று சொல்கின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஆன்மீக வளர்ச்சி என்பது இங்கு கருத்து. இங்கு இன்னொரு கருத்து, சைவ சித்தாந்தத்திலும் இதே பாணியில் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய சைவ சித்தாந்த அறிவை நாங்கள் விதையாக இறைவன் எங்களுக்கு விதைக்கின்றார். இதில் நாங்கள் வளரும் வளர்ச்சி எங்களுடைய ஆன்ம பக்குவத்தை பொறுத்தது என்று சொல்கின்றார். ஆன்ம பக்குவம் என்று சொல்வது சைவ சித்தாந்தத்தில் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றது. அந்த வினைகளுக்கு ஏற்றதுதான் அந்த விதையின் வளர்ச்சி. அதற்கு பல உதாரணங்களும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. கார்த்திகேயா இரண்டு சத்சங்கத்துக்கு முன்னால் அதை உபமானமாக ஏதோ ஒரு இடத்தில் எடுத்தார். எல்லா விதையும் ஒரே நேரத்தில் முளை கட்டுவதில்லை. சில விதைகள் போட்டவுடன் அடுத்த நாளே முளை கட்டி தெரியும் கண்ணுக்கு. சில விதைகள் ஒரு மாதம் எடுக்கும், சில விதைகள் ரெண்டு மாதம் எடுக்கும், சில விதைகள் ரெண்டு நாள் எடுக்கும். விதைகளுக்கேற்ற தன்மைதான் அதனுடைய முளை வருவதற்குரிய காலம். ஆகவே அது இங்கு பாபாஜியினால் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சிலருக்கு உடனடியாகவே இவை புரியும், சிலருக்கு உடனடியாக புரியாது. ஆகவே மனம் தளராது. அந்த விதையை நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் விதைத்துவிட்டு, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் அதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்குரிய நிலையில் நிற்கும் போது அந்த விதை முளைத்தவுடன் எங்களுக்கு நம்பிக்கை என்பது கூட பிறக்கும். அதன் பிறகு அதை மரமாக்கி அதில் இருந்து கனியை பெறுவது, பதி ஞானத்தை பெறுவது எங்களுடைய முயற்சி என்று இதுக்கு மேலதிகமாக சைவ சித்தாந்தத்தை வைத்து நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அவர்கள் கேட்டதற்கு அது ஒரு பதில். இதை பாபாஜி இறுதியாக எப்படி முடிக்கின்றார் என்றால், எங்களுடைய நற்கதிக்கு ஒரே வழி அன்பு, தொண்டு, பக்தி, குரு பணி. அருமையாக இந்த இறுதி கருத்தில், உண்மையான கருத்தில் அவருடைய பரிந்துரை தன்னுடைய நான்கு தங்க விதிகள் வழி நெல்லுங்கள் என்பதில் கொண்டு வந்து முடிக்கின்றார். இதனால் மிக உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கும் என்று முடிக்கின்றார். அதுதான் சச்சிதானந்தம். அதை விட சுழலில் இறுதியாக ஒரு சொல்லி சொல்லுகின்றார், சுழலில் தொடர்ந்து சிக்கி தவிக்காதீர்கள். இங்கு சுழல் என்று அவர் சொல்வது பிறவி சுழல். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் மனம் ஒருமுகப்பட்ட தியானத்திற்கு ஒரு வழி இருக்கின்றது. திரும்ப ஒரு வழியை கொடுக்கின்றார் தியானத்திற்கு. உடலும் மூளையும் இயந்திரமாக ஆக்கப்பட வேண்டும். மிகவும் தேவையான செயல்களை மட்டுமே அவை செய்ய வேண்டும், மற்றவைகளை நீக்க வேண்டும். இது அவர்களுடைய கேள்வி. அந்த குடும்பத்தினர் கேட்கின்றார்கள், அது என்னையா, உடலும் மூளையும் இயந்திரமாக மயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதை விட அது ஒரு இயந்திரத்தில் ஒரு யந்திரமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதனுடைய கருத்து கேட்கின்றார்கள் மிகவும் விளக்கமாக. அதற்குரிய கருத்தை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் எங்களுடைய மூளையையும் உடலையும் யந்திரமாக்குவது என்று சொல்வது என்னவென்றால், நாங்கள் அதில் ஒரு தொய்வு நிலையையும் கொடுத்து விடக்கூடாது என்று பொருள்படலாம். அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம், எங்கு நாங்கள் செயல் செய்யாமல் தொய்வில் கூடுதலாக இருக்கின்றோமோ அந்த இடத்தில் கூடுதலாக தேவையில்லாத விடயங்களில் நாங்கள் எங்களுடைய மனதை செலுத்தலாம். ஆகவேதான் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த மற்ற இந்த விடயங்களில் நாங்கள் இருக்க வேண்டுமென்றால், அந்த இயந்திரத்தில் இயந்திரமாக அதை வைத்திருக்க வேண்டுமென்றால், அது மாத்திரம் சொல்லவில்லை, அதை தொடர்ந்து சொல்கின்றார், தேவையான செயல்களை மட்டுமே அவை செய்ய வேண்டும், மற்றவைகளை நீக்க வேண்டும். மனம் சத்குருவிடம் அடைக்கலப்பட வேண்டும். இதுதான் அடக்கம் என்று சொல்கின்றோம். அதை பிரார்த்தனை அதற்கு பிரார்த்தனை வலிமையாக வேண்டும். அமுதமயமான குரு தம் குழந்தைகளுக்கு அருளை அள்ளி வழங்குவார். மனம் உருக வேண்டும் என்றால் மனத்தை கரைக்க வேண்டும். மனத்தை கரைத்து இதயம் கொதிக்க வேண்டும். இதயம் கொதிக்க வேண்டுமென்றால் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் இதய கமலத்தில் அகப்பூசை செய்ய வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த அகப்பூசை நன்றாக நடக்கப்பட வேண்டும். கிரியா பாபாஜி நமஸ்தே என்ற பிரார்த்தனை அருளை அள்ளி கொடுக்கும் என்று பாபாஜி முடிக்கின்றார். இந்த அதற்கு கீழே சொல்லுகின்றார், மற்றவை எல்லாம் இந்த நிலையை தயார் செய்யும் செயல்களே. குருவை புரிந்து கொண்டால் பல செயல்கள் அக ஒளியாக தெளிவாகும். அங்கு அந்த இதயத்தை அவர் கொதிக்க பண்ண வேண்டும் என்பதை இறுதியில் கொண்டு அந்த அக செய்தியாக தந்துவிட்டார். அதற்குரிய பதிலை அடுத்த வசனத்தில், ஆகவே நல்ல பல செயல்கள் பகல் ஒளியாக தெரிய வரும் அந்த அகத்தை நோக்கி செல்லும் போது அருளே எல்லாம் என்று சொல்கின்றார். அந்த அருள்தான் முடிந்த முடிவாக கிரிய சைவ சித்தாந்தத்தில் முடிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர் இந்த இரண்டாவது அத்தியாயத்தை தொல்லைகளில் இருந்து நீக்கும் முறையை பாபாஜி அவர்கள் அழகாக கூறி அதை உயர்ந்த ரகசியத்துடன் இந்த புத்தகத்தில் முடிவுக்கு கொண்டு வருகின்றார். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இது மிகவும் நீண்ட ஒரு விளக்கம். இதற்கு இதற்கு கருத்து கூறுவது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். இருப்பினும் உறவனையாக்க அந்த திறமை இருக்கின்றது. முடிந்தளவு அவர் எடுத்தவற்றை இங்கு சிறிய கருத்தாக கூறலாம் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. உறவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்தை இப்போது தெரிவிக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
இன்று சத்தங்கம் வளர்ந்த போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடனான சத்சங்கமாக அமைந்தது. அதில் அந்த முக்கியமாக சென்ற பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து வைக்கிய முக்கிய வசனங்களுக்கு சாதாரண கிளைக்கு சிறப்பான விளக்கம் தந்தது ஒரு மீட்டல் ஆக அமைந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் எல்லாவற்றையும் உள்வாங்கினோம். அந்த உள்வாங்கிய விடயத்தை மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக கூறுவதென்றால், அதாவது எங்கள் வாழ்க்கை இரட்டையானது, இதனை கடக்க நாம் புது பணி இறைவனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது? மகிழ்ச்சியை தருபவன் இறைவன். முதலில் கடவுளை அடைவோம், நான் என்பதை கடக்கின்றோம். அடுத்ததாக ஞானம் பெறுதல் திருநம்பிக்கை பற்றி அதற்கும் விளக்கம். எல்லாம் குருவருள் திருவருள் என்பது விளக்கப்பட்டது. உலகம் போலி உபதேசங்களால் இருந்து காக்கப்படும். குருத்துவம் பற்றிய விளக்கம் சிறப்பாக கூறப்பட்டது. எல்லா சாதகமாக முக்கியமாக நாங்கள் குருவை பற்றி அறியும் போது குருத்துவத்தை கவனமாக வைத்து எக்காலத்திலும் குருத்துவம் செய்யக்கூடாது என்பதை அனுத்தரமாக வைரமுக்கியமாக இந்த சத்சங்கத்திலிருந்து நீங்கள் பின்பற்றுவீர்கள் என நினைக்கின்றேன். அடுத்து கடவுளாக இருப்பவர் கடவுள் கருணை மிக்கவராக இருக்கின்றார் என்ற கருத்து சிறப்பாக கூறப்பட்டது. குருவாக இருந்து பரிஞானத்தை தருகின்றார் என்றது உள்ளாங்கப்பட்ட விடயம். அதை சாதாரண திரும்பி திரும்பி இருந்தாலும் அதை மனத்தில் நன்றாக பதித்து அதற்குரிய சாதனைகளை கூட்டுவதற்கு இது சான்றாக இருக்கின்றது. கடவுள் அருளால் பக்தியின் தரத்துக்கேற்ப ஆச்சரியம் ஏற்படுவது பற்றிய விளக்கம் சுருக்கமாக தரப்பட்டது, உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. ஆன்மாவின் ஒளி விளக்கு எவ்வளவு தூரம் செல்கின்றது பற்றிய விளக்கம் சுருக்கமாக தரப்பட்டது, அதையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அறிவியல் தூரமான பொருள் பற்றி பேசும்போது அது சூட்சுமத்தில் இயங்க முடியாது என்ற கருத்துக்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக குருதாய் தந்தையும் நாம் அன்பை காட்டினால் அன்பு அருளாகும் பக்தியாகும் சரியாக செல்லும் போது சாதனையில் கூடிய நன்மை பெறுகின்ற என்பது பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்தது மனத்தை கவனியுங்கள், மனந்தான் கூடுதலாக செய்யப்படும், மனத்தை வெல்வதற்கு அறிவு தேவைப்படுகின்றது. செயல்முறை பயிற்சி செய்பவர்களுக்கு அறிவுத்துடன் கூடுதலாக இருப்பதால் பெண்களுக்கு நல்ல எடுத்து செல்ல முடியும் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டது. எங்கு செல்வது எவ்வாறு பெறுவது என்பதற்கும் அடிப்படை அறிவிலிருந்து எப்படி பெறலாம் என்ற கருத்துக்கள் விளக்கப்பட்டது. நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்பிக்கை இருந்தால்தான் உன்னை கண் முன்னால் உணரலாம், புறக்கண் அகக்கண் மூலம் விளக்குவது பற்றிய கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் இருந்து எங்கள் நற்கதிக்கு அன்பு தொண்டு பக்தி சரணாகதியின் மூலம் அவசியம் என்பதை உணர வேண்டும். அதை உணர்ந்து எல்லா கிரியாசாரங்களும் சாதனைகளை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அறிவுத்திறனை கூட்ட பாபாஜி இன்றைய சத்சங்கம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி நன்றி ரமணையா. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. முடிந்தளவு அதை சுருக்கமாக சொல்லி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். அதாவது தொல்லையில் இருந்து நீங்கும் முறையை பாபாஜி ஒரு அத்தியாயமாக தந்து அதில் இறுதியில் இந்த ரகசியத்தை கொடுத்திருக்கின்றார். இதை படித்து படித்து ஒவ்வொரு நாளுமே இந்த நான்கு பக்கத்தையும் படித்து கொண்டிருந்தாலே பல விடயங்கள் உங்களுக்கு சிறிது சிறிதாக உங்களுடைய அறிவு திறன்களுக்கு ஏற்றபடி புலப்படும் என்பது உண்மை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓங்கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இங்கே சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் பல நல்ல கருத்துக்கள்லாம், ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய இன்னைக்கு கருத்துக்கள் வாதி வழங்கி கொடுத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்துல இருந்தும் இந்தியா யோக பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்தும் அருமையா நிறைய கருத்துக்கள் கேட்கவே ரொம்ப அற்புதமான கருத்துக்களா வாதி வழங்கியிருக்கார். வாதி வழங்கினது மட்டும் இல்ல, அவருக்கு நமக்கு அது அருளா அவர் பாதிக்கிறதுக்கு அந்த அருளை அவர் புரிவார், புரியணும். அதுக்கு நம்ம இணைஞ்சி இருக்கணும், இணங்கியே இருக்கணும்னு சொல்லுவாங்க, விருப்பத்தோட இருக்கணும்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த விருப்பத்தை நம்ம புகுத்த 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 தான் நமக்கு இறைவனுடைய அருள், நமக்கு குருநாதனுடைய அருள் கிடைக்கும், அந்த ஒளி கிடைக்கும். அந்த ஒளி மூலியமா நமக்கு சில விஷயங்களை புலப்படுத்துவார். குருக்குள்ளனா சரி, இன்னும் இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் சென்று தெரிஞ்சுக்கணும், காலமே அது நிர்ணயிக்குதுன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல அளவு அளவை என்ற ஒரு கோட்பாட்டுல ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த வகையில நம்ம நின்றுடாம நம்ம அது மேல விருப்பத்தை வச்சு பாபாஜியோட இணங்கி இருந்து இந்த நல்ல செய்திகளை அருளா பெறுறதுக்கு வாய்ப்பு பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மிகவும் அற்புதமாக அளவு அளவை என்ற சைவ சித்தாந்த கருத்து சொற்கள் மூலமாக அதற்கு உபமானம் கொடுத்தீர்கள். மிகவும் அருமை, மிகவும் அருமை. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. அதற்கு மேலாக இணைவு என்ற சொல்லு, அடங்கல் என்ற சொற்களுக்குரிய சம சொல்லான இணைதல், பாபாஜியில் நம்பிக்கை வைத்தல், உண்மையாக அந்த நம்பிக்கையை வைத்திருத்தல், அதை உணர்தல் என்பதை மிகவும் இலகுவாக கொடுத்திருக்கின்றீர்கள் கத்திய ஐயா, சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து. ஆகவே நாங்கள் பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்வோம், அதன் வழி நிற்போம், வாழ்க்கையையும் சாதனையையும் பெருக்குவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.